Welcome once again to Words of Life.
மீண்டுமே ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம்.
A program that's designed to help you understand God better.
தேவனை இன்னும் நல்ல விதத்திலே அறிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டுள்ளது.
The revelation that God has given to man.
தேவன் மனிதனுக்கு கொடுத்த வெளிப்பாட்டை அறிந்து கொள்ளும்படியாக.
You don't need to be clever to know God.
தேவனை அறிந்து கொள்வதற்கு புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை.
You can come last in your class in school and know God very well.
பள்ளியில் உங்கள் வகுப்பிலே கடைசி ரேங்க் உரலை வாங்கியிருக்கலாம், ஆனாலும் நீ தேவனை நன்றாக அறிந்திருக்க முடியும்.
You don't have to be rich to know God.
தேவனை அறிந்து கொள்வதற்கு பணக்காரனாக இருக்க வேண்டும் என்ற நியதி இல்லை.
You don't have to be educated.
படித்தவனாக இருக்க வேண்டும் என்ற நியதியும் இல்லை.
You don't have to go to a Bible school.
வேத கல்லூரிக்கு போக வேண்டும் என்ற தேவையும் இல்லை.
But you have to be sincere and honest.
ஆனால் நீ நேர்மையானவனாக உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும்.
And if you are sincere and honest,
நீ உண்மையும் நேர்மையுள்ளவனாக இருந்தால்,
you have a hunger to know God.
தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமே என்ற ஒரு தாகமும் ஏற்பட்டால்,
no matter who you are,
நீ யாராக இருந்தாலும் சரி,
I want to assure you God will meet with you.
தேவன் கண்டிப்பாக உன்னை சந்திப்பார் என்பதை நான் நிச்சயப்படுத்தி கூறுகிறேன்.
So in our last session we were considering what is the basis on which sin came into the human race.
எதன் அடிப்படையிலே பாவமானது மனித வர்க்கத்துக்குள்ளாக வந்தது என்பதை குறித்து கடந்த நிகழ்ச்சியிலே தியானித்தோம்.
So it was basically due to unbelief in God's love.
தேவனுடைய அன்பிலே உள்ளதான அவிசுவாசம் அவநம்பிக்கையின் அடிப்படையில் வந்தது.
Disobedience to his command as a result of that.
அதனுடைய விளைவாக அவருடைய கட்டளைகளை மீறுவதாகும்.
It's very important to see that Eve's sin in Genesis chapter 3 did not come out of just disobedience, but it was a disobedience that came as a result of loss of faith.
ஏவாளுடைய பாவத்தை நாம் ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது அது கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக மட்டும் வந்ததல்ல, ஆனால் தேவன் மேல் உள்ளதான நம்பிக்கை குறைவினாலே ஏற்பட்ட ஒரு விளைவாகும்.
In the New Testament you read in Romans about the obedience of faith.
விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல் என்பதை குறித்து ரோமர்களே நாம் வாசிக்கிறோம்.
In chapter 1 and chapter 16 twice it comes.
1 அதிகாரத்திலேயும் 16 அதிகாரத்திலேயும் இரண்டு முறை வருகிறது.
There is a difference between obedience and the obedience of faith.
கீழ்ப்படிதலுக்கும் விசுவாசத்தின் அடிப்படையில் உள்ள கீழ்ப்படிதலுக்கும் வித்தியாசம் உண்டு.
Obedience can come out of fear.
பயத்தின் நிமித்தமாகவும் கீழ்ப்படிதல் வர முடியும்.
Obedience can come because you want some reward from God.
தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு பலன் வேண்டுமே என்பது நிமித்தமாகவும் கீழ்ப்படியலாம்.
In fact, in the Old Testament, many people paid that tithe because they knew God would bless them financially.
பழைய ஏற்பாட்டிலே பொருளாதார ரீதியிலே தேவன் தங்களை ஆசீர்வதிப்பார் என்று எண்ணி அநேக தசம பாகம் செலுத்தினார்கள்.
There are people who are trying to obey God like that today also.
இன்றைக்கும் இதே போல கீழ்ப்படிய அநேக முயற்சிக்கிறார்கள்.
Because they hear a testimony that if you give your tithe to God, God will bless you.
தேவனுக்கு தசமபாகம் கொடுத்தால் அவர் நீ ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை சாட்சியை கேட்டு அது நிமித்தமாய் கொடுக்கிறவன் உண்டு.
Just think of that for a moment.
ஒரு நிமிஷம் இதை எண்ணி பாருங்க.
Isn't that doing business with God?
இது தேவனோடு கூட வியாபாரம் நடத்துவதல்லவா?
It's like giving money to a bank and getting interest from that bank.
ஒரு பேங்கில் பணத்தை போட்டால் அதற்கு வட்டி கிடைக்கிறது என்பதை போல.
To get something back from God.
தேவனிடத்திலிருந்து ஒன்றை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை நீங்கள் மூலதனம் செய்கிறீர்கள்.
Would you treat your father like that?
உங்களுடைய தகப்பனை அப்படி நடத்துகிறீர்களா?
Would you do business with your father like that?
உங்களுடைய தகப்பனிடத்தில் இப்படி வியாபாரம் செய்வீர்களா?
Would you try to do business so that you get some profit from your father?
உங்களுடைய தகப்பனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்க வேண்டும் என்பது நிமித்தமாய் தகப்பனோடு கூட வியாபாரம் செய்வீர்களா?
Do business with strangers.
அந்நியரிடத்தில் நாம் வியாபாரம்
செய்கிறோம்,
அது நிமித்தமாய் நாம் லாபத்தை பெறுகிறோம்.
Shameful thing for a son to do business with his own father to get profit out of his father.
தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தகப்பனிடத்தில் வியாபாரம் செய்கிற மகனை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
What type of son would this be who supports his father financially in order to get some benefit from his father?
தனக்கு தகப்பனிடத்திலிருந்து ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்பது நிமித்தமாய் தகப்பனுக்கு பணத்தை அனுப்பி உதவி செய்கிற மகனை குறித்து என்ன எண்ணுவீர்கள்?
And what type of child of God is this who gives money to God tithe or something in order to get some blessing back from him?
தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை திரும்ப பெறும்படியாக தேவனிடத்திலே தசமபாகம் கொடுக்கிறவர்களை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்?
He is not a child really.
அவன் உண்மையாலுமே ஒரு குழந்தை அல்ல.
தேவனுடைய பிள்ளை father son relationship with God.
தேவனோடு கூட அவனுக்கு தகப்பன் மகன் என்ற உறவு அங்கே இல்லை.
He is a businessman.
அவன் ஒரு வியாபார நோக்குள்ள மனிதன்.
Every man does business to get profit for himself.
ஒவ்வொரு மனிதனும் தனக்கு லாபத்தை பெறும்படியாக வியாபாரம் செய்கிறான்.
If you give anything to God in order to get a benefit for yourself,
உனக்காக ஒரு ஆதாயத்தை பெறும்படியாக நீ தேவனிடத்திலே ஒன்றை கொடுப்பாயானால்,
you're not a child of God, you're a businessman.
நீ தேவனுடைய பிள்ளை அல்ல, நீ ஒரு வியாபாரி.
I'm just trying to show you how sin can come even in these holy activities like giving money to God.
தேவனுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய புனிதமான காரியத்திலேயும் கூட பாவம் எப்படி நுழைய முடியும் என்பது உதாரணத்தோடு
சொல்லுகிறேன்.
நீ கீழ்ப்படுகிறாய் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
That is not the obedience of faith.
ஆனால் அது விசுவாசத்திற்கு கீழ்ப்படி.
And the only obedience that God wants is the obedience of faith.
தேவனுக்கு தேவையான கீழ்ப்படிதல் என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் அமைந்த கீழ்ப்படிதல்.
The obedience of a man with a business like spirit.
ஒரு வியாபார ஆவியோடு கூட உள்ள கீழ்ப்படிதல் அல்ல.
Not the obedience of fear.
பயத்தின் அடிப்படையில் உள்ள கீழ்ப்படிதல் அல்ல.
Not obedience because you want a reward.
எனக்கு ஒரு வெகுமதி வேண்டுமே என்று இருக்கக்கூடிய கீழ்ப்படிதலும் அல்ல.
What Jesus said, if you love me, keep my commandments.
என்னிலே அன்பு குருவாயானால் என் கற்பனைகளை கைக்கொள் என்று இயேசு சொன்னார்.
He never said if you want to make profit, keep my commandments.
லாபம் சம்பாதிக்க வேண்டுமானால் என் கற்பனைகளை கைக்கொள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை.
That's a false gospel being preached today by people who don't know God.
தேவனை அறியாத அநேக ஜனங்கள் பிரசங்கிக்கிற பொய்யான சுவிசேஷம் அது.
Jesus is our example.
இயேசுதான் நம்முடைய மாதிரி.
He did not obey the Father to get profit out of the Father.
பிதாவினிடத்திலிருந்து லாபம் பெறும்படியாக அவர் பிதாவுக்கு கீழ்ப்படியவில்லை.
He did not serve the Father because he wanted to make money.
பணத்தை சம்பாதிப்பதற்காக இயேசு பிதாவுக்கு ஊழியம் செய்யவில்லை.
He only one desire to first to please his Father.
அவருடைய ஒரே ஆசை விருப்பம் வாஞ்சி எல்லாம் தேவனை பிரியப்படுத்துவது.
Don't think that all obedience is acceptable to God.
ஆகவே எல்லா கீழ்ப்படிதலும் தேவன் ஏற்றுக்கொள்வார் என்று நீங்கள் எண்ண வேண்டாம்.
Obedience of faith that you read in the beginning of Romans 1 and the end of Romans 16.
ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே ஆரம்பத்திலேயும் வாசிக்கிறோம், 16ஆம் அதிகார முடிவிலேயும் வாசிக்கிறோம், அதுதான் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல்.
Read the first 4 verses of Romans and the last 10 verses of Romans.
ரோமர் முதல் 4 வசனங்களையும் கடைசி 10 வசனங்களையும் வாசித்து பாருங்க.
See that expression there that begins and ends that wonderful letter.
இந்த அருமையான ஒரு நிருபத்தினுடைய ஆரம்பம் முடிவை நீங்கள் வாசிக்கலாம்.
Obedience of faith.
விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல்.
Eve's failure was a disobedience that came out of unbelief.
ஏவாளுடைய தோல்வி அவிசுவாசத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு கீழ்ப்படியாமை.
Sin is not just disobedience.
ஆகவே பாவம் என்பது கீழ்ப்படியாமை மட்டுமல்ல.
It is the disobedience that comes out of unbelief.
அவிசுவாசத்தின் அடிப்படையில் வரக்கூடியதான ஒரு கீழ்ப்படியாமை.
Unbelief is the foundation, on that comes the disobedience.
அவிசுவாசம் என்பது ஒரு அஸ்திபாரம், அதன் மீது கீழ்ப்படியாமை வருகிறது என்று நாம் சொல்லலாம்.
See, there's accidental disobedience.
தற்செயலாக கீழ்ப்படியாமல்
போவதற்கு
உதாரணமாக எல்லா கோபத்தையும் நீக்கிவிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Maybe one day you may be a very wholehearted child of God and in a moment of weakness you lost your temper.
நீ உண்மையாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கலாம், ஒரு நாளிலே ஒரு நிமிஷத்திலே நீ கோபப்பட்டு விடலாம்.
That is not something you schemed and planned to get angry with somebody.
இதை நீ நீண்ட நாளாக தீர்மானித்து திட்டமிட்டு சொன்னக்கூடியதான கீழ்ப்படியாமை அல்ல.
It is not an anger that came because you didn't believe in God's love.
தேவனுடைய அன்பிலே விசுவாசியாதபடினாலே வந்த ஒரு பாவம் அந்த கோபம் அல்ல.
It is disobedience to God's command which says put away all anger.
எல்லா கோபத்தையும் நீக்கிவிடு என்கிற தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் போன ஒரு பாவம்.
It was not a disobedience of unbelief.
ஆனால் அது அவிசுவாசத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட கீழ்ப்படியாமை அல்ல.
Therefore, it is not as serious as a disobedience of unbelief.
ஆகவே அவிசுவாசத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற கீழ்ப்படியாமை போல இது சீரியஸான ஒரு காரியம் அல்ல.
In the same way,
அதே போல
there is obedience.
பள்ளியிலோ குடும்பத்திலோ அவர்கள் எந்திரத்தை போல கீழ்ப்படுகிறார்கள்.
But that's not the type of obedience that God wants.
ஆனால் தேவனுக்கு அவிதமான கீழ்ப்படிதல் தேவையில்லை.
Not mechanical obedience like a robot.
ஒரு இயந்திர மனிதனை போல கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் தேவனுக்கு தேவையில்லை.
An obedience out of fear.
அல்லது பயத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய கீழ்ப்படிதல் தேவையில்லை. வெகுமதியின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய கீழ்ப்படிதல் தேவனுக்கு தேவையில்லை.
Obedience that God accepts is the obedience of faith.
தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய கீழ்ப்படிதல்.
Even your obedience is not acceptable to God.
இல்லாத பட்சத்திலே உங்களுடைய கீழ்ப்படிதல் கூட தேவனுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது.
Sin is more than just doing some wrong things.
ஆகவே பாவம் என்பது தவறு செய்கிற காரியத்தை காட்டிலும் அதிகமானது.
For example,
உதாரணமாக
if you go to a Sunday meeting,
ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு போகிறீர்கள்
in a mechanical way because like you go to school or go to work, you go in a bored, uninterested way to a meeting.
வேலைக்கு போவதை போல பள்ளிக்கு போவதை போல நீங்கள் விருப்பமில்லாதவர்களாய் எந்திரத்தை போல நீங்கள் ஆலயத்துக்கு செல்கிறீர்கள்.
You think God is happy with that?
அதே தேவன் சந்தோஷமா இருப்பாரா?
I went to the meeting.
நான் கூட்டத்துக்கு போறேன் என்று
சொல்லலாம். God's not happy.
தேவன் சந்தோஷமா இல்லை.
The Bible says in 2 Corinthians 9, God loves a cheerful giver.
உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே தேவன் சொல்கிறார்.
Fully happily to a meeting. He's not happy with you.
ஒரு கூட்டத்துக்கு சந்தோஷமாக உற்சாகத்தோடு போகவில்லை என்றால் தேவன் அதிலே மகிழ்ச்சியா இருக்க மாட்டார்.
Obedience must be given cheerfully and happily, otherwise God doesn't value it.
கீழ்ப்படிதல் என்பது உற்சாகத்தோடு நாம் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் அதை மதிப்பீடு செய்ய மாட்டார்.
That's why Jesus emphasized faith so much and all the apostles emphasized faith so much.
ஆகவேதான் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் கீழ்ப்படியாமை கீழ்ப்படிதலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்.
Unfortunately in Christendom today faith has been relegated down to this low level of just trusting God to get material things from him.
விருதிஷ்டவசமாக இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே விசுவாசம் என்பது பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ற கீழான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது.
People are told, if you trust God, you can get money, you can get better house, better car.
தேவனை நம்பினால் உனக்கு நல்ல வீடு கிடைக்கும், நல்ல கார் கிடைக்கும், நல்ல பணம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள்.
That is business type of faith.
இது வியாபார ரீதியில் உள்ளதான விசுவாசம்.
It's like telling a businessman, if you invest your money here, you can make a profit.
ஒரு தொழிலதிபரை பார்த்து இங்கே உங்களுடைய பணத்தை மூலதனம் செய்தால் உனக்கு லாபம் கிடைக்கும் என்று சொல்வதை போல.
People in the stock market, stock brokers saying, invest in this share and you'll make some money.
Stock marketle inda kaaryathile panathai moolavanam seidhal nalla laabam kidaikkum endru solvadhu pola.
Christian preachers like stock brokers are saying invest in God and you can get some profit.
Devarile panathai moolavanam seiyungal ungalku laabam kidaikkum endru solli kristava brokergal appadi solugiraanga.
They are not talking about eternal profit in heaven.
பரலோகத்திலே இருக்கக்கூடிய நித்தியத்திற்கேதுவான வெகுமதியை பற்றி சொல்லவில்லை.
Money and material things here.
இந்த பூமியிலே பணத்தையும் பொருட்களையும் பற்றி தான் கூறுகிறார்கள்.
People are no better than earthly stock brokers.
இந்த பூமிக்குரிய ஸ்டாக் புரோக்கர்களை காட்டிலும் இப்படிப்பட்டவர்கள் எந்த விதத்திலேயும் மேன்மையானவர்கள் அல்ல.
Jesus never taught that.
இயேசு அதை ஒரு காலம் போதிக்கவில்லை.
Jesus said, seek first the kingdom of God and his righteousness.
தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், அவருடைய நீதியை முதலாவது தேடுங்கள் என்று இயேசு சொன்னார்.
Whatever you need on earth will be added to you.
பூமியிலே உங்களுக்கு தேவையான காரியங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார்.
That he does.
அதே அவர் செய்கிறார்.
But he is not here to make you a millionaire.
ஆனால் இங்கே உங்களை லட்சாதிபதி ஆக்குவது அவருடைய நோக்கமல்ல.
So remember this.
ஆகவே இந்த ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Foundational.
விசுவாசம் என்பது அடிப்படை.
Everything in the true Christian life.
கிறிஸ்துவ வாழ்க்கையின் உண்மையான ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசம்
தான் அர்த்தம். Romans 14 last verse.
ரோமர் 19 அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறது போல விசுவாசத்தால் வராத யாவுமே பாவம் தான்.
Look at that verse in Romans 14.
ரோமர் 14 அதிகாரத்தில் அந்த வசனத்தை பாருங்கள்.
And unbelief in Genesis 3 was the root cause of that sin.
ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே காணப்படுகிற அவிசுவாசம் தான் இந்த பாவத்தினுடைய வேர்.
You know many things that our reason tells us is wrong.
அநேக காரியங்களில் நம்முடைய புத்தியே நமக்கு தவறு என்று சொல்கிறது.
Many things that our senses tell us is wrong.
அநேக உணர்வுகளே நமக்கு தவறு என்று சொல்கிறது.
Science is always having to rewrite its textbooks.
எப்பொழுதுமே விஞ்ஞானமானது தன்னுடைய புத்தகத்தை அடிக்கடி திரும்ப திரும்ப பதிப்பு செய்யப்பட்டு எழுதப்பட வேண்டியதாக இருக்கிறது.
100 years ago science said the atom cannot be split.
100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அணு பிரிக்கப்பட முடியாத ஒன்று என்று விஞ்ஞானம் சொன்னது.
50 years later they had to change their mind and say the atom can be split.
ஆனால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அணு பிரிக்கப்பட முடியும் என்பதை விஞ்ஞானம் கண்டுபிடித்தது.
And then they discovered small things in the atom called electrons and all which they thought is the smallest part of the atom.
அதற்கு பிறகு அணுவிலே உள்ளதான சிறிய பகுதியாகிய எலக்ட்ரான் தான் அது சிறிய பகுதி, அதை பிரிக்க முடியாது என்று சொன்னார்.
And now they are finding even smaller things in that.
இப்போது அதையும் பிரித்து அதில் உள்ள சிறு துகள்களை கண்டுபிடிக்கிறார்கள்.
Science is always having to rewrite its book because it is discovering something new.
அறிவியல் என்பது அவ்வப்பொழுது புது புது கண்டுபிடிப்புகளினாலே தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது.
The Bible has never had to be rewritten.
ஆனால் வேதம் ஒரு காலம் திரும்ப எழுதப்பட வேண்டிய தேவை இல்லாத ஒரு புத்தகம்.
Something you can trust.
இங்கே நீங்கள் நம்பக்கூடிய ஒரு புத்தகம்.
Heaven and earth will pass away, Jesus said, but these words will not.
வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளும் ஒழிவதில்லை என்று இயேசு சொன்னார்.
It is very important.
ஆகவே விசுவாசமானது மிக முக்கியம்.
When the devil came to Eve, we read in Genesis 3.
ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், பிசாசு ஏவாள் இடத்திலே வந்தபொழுது.
First question he asked her was.
ஏவாள் இடத்திலே கேட்ட முதல் கேள்வி.
Has God really said that you can't do this?
நீ இதை செய்யக்கூடாது என்று தேவன் சொன்னதுண்டோ?
What was his first step to lead them into sin?
பாவத்திற்கு வழிநடத்தக்கூடிய முதல் படியது
to question God's word.
தேவனுடைய வார்த்தையை கேள்வி கேட்பது.
And that's what he does even today.
இன்றைக்கும் பிசாசு இதை தான் செய்கிறான்.
To question, is this what God has really said?
இதை தான் தேவன் சொன்னாரா என்று கேட்கிறான்.
Has God really said this?
உண்மையாலுமே தேவன் அப்படி சொல்லியிருக்கிறாரா?
Well, use your reason, he says.
உன்னுடைய மனதை, உன்னுடைய புத்தியை பயன்படுத்தி பார்.
Trust your senses.
உன்னுடைய உணர்வுகளை நம்பு.
Let me tell you a little story.
ஒரு சிறு கதையை உங்களுக்கு சொல்கிறேன்.
There were two little boys standing in a garden.
ஒரு தோட்டத்திலே இரண்டு சிறு பையன்கள் நின்று கொண்டிருந்தார்கள்.
They were brothers.
அவர்கள் அண்ணன் தம்பி.
The older one was 10 years old.
அண்ணனுக்கு 10 வயது.
The young one was only 5.
தம்பிக்கு 5 வயது.
And the older boy said.
அண்ணன் சொன்னான்.
See, I saw the sun on the east. Now it has moved to the west.
நான் கிழக்கிலே சூரியனை பார்த்தேன், இப்பொழுது மேற்குக்கு போய்விட்டது என்று சொன்னான்.
The sun has moved.
சூரியன் நகர்ந்து விட்டது என்று சொன்னான்.
The little boy said no.
சின்ன பையன் சொன்னான், தம்பி இல்லை.
What daddy told us.
அப்பா நமக்கு என்ன சொன்னார் தெரியுமா?
That the sun appears to move in the sky but it does not actually move.
சூரியனானது நகர்ந்து செல்வது போல தெரிகிறது, ஆனால் சூரியன் நகர்வதில்லை என்று சொன்னான்.
The earth underneath our feet is rotating so fast.
நம்முடைய காலுக்கு கீழாக இருக்கக்கூடியதான பூமியானது மிகவும் வேகமாக சுற்றுகிறது என்று சொன்னார்.
At more than 1000 kilometers an hour.
ஒரு மணிக்கு 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னான்.
The older boy said.
அண்ணன் சொன்னான்,
I don't believe that.
நான் அதை நம்புவதில்லை.
I believe what I see.
நான் எதை பார்க்கிறனோ அதை தான்
நம்புவேன். I saw with my own eyes the sun moving from here to here.
என் சொந்த கண்களினாலே சூரியன் எங்கிருந்து அங்கே செல்வதை பார்த்தேன்.
And I never felt the earth underneath me moving at all.
எனக்கு காலுக்கு கீழாக இருக்கிற பூமியானது சுற்றுவதை நான் உணரவே இல்லை.
And he was right.
அவனும் சரிதான்.
Into his eyes it looked as if the sun is moving.
அவன் கண்களுக்கு சூரியன் நகர்வது போல காட்சியளித்தது.
And this to his sensation the earth is not moving under his feet.
அவனை உணர்வு பொறுத்த வரையில் பூமி சுழறுவது போல தெரியவில்லை.
He said, I believe what I see.
நான் நம்புவதை தான் பார்ப்பதை தான் நம்புவேன் என்று சொன்னான்.
I believe what I feel.
நான் எதை உணர்கிறேனோ அதை தான் நம்புவேன் என்று
சொன்னான்.
தம்பி சொன்னான்.
His younger brother.
அவனுடைய தம்பி.
I believe my father.
நான் எங்க அப்பாவை தான் நான் நம்புவேன்.
Who was right?
யார் சரி?
The one who believed his senses or the one who believed his father?
தன்னுடைய உணர்வுகளை நம்பினவன் சொல்வது சரியா அல்லது தன்னுடைய தகப்பன் சொன்னதை நம்புகிறவன் சரியா?
If you had not studied geography and science, you would have also believed that the sun was going around the earth.
நீங்களும் விஞ்ஞானத்தையும் பூகோளத்தையும் படிக்காத பட்சத்திலே சூரியன் தான் பூமியை சுற்றுகிறது என்று நீங்களும் நம்புவீர்கள்.
If you had not studied geography and science, you would also not believe that the earth is rotating under your feet at more than 1000 miles kilometers an hour.
பூகோளத்தையும் விஞ்ஞானத்தையும் நீங்களும் படிக்காவிட்டால் பூமியானது 1000 மைல்களுக்கு மைல்கள் வேகத்துக்கு அதிகமாக சுற்றுகிறது என்று நீங்கள் நம்ப மாட்டீர்கள்.
How many of you know that the earth underneath our feet is rotating at 1000 kilometers an hour?
ஒரு மணிக்கு 1000 கிலோமீட்டருக்கு வேகமாக பூமியானது சுற்றி கொண்டிருக்கிறது என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்?
Do you know that's faster than almost every plane flies in the sky?
வானத்திலே பறக்கிற எந்த விமானத்தை காட்டிலும் அதி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்?
Don't our senses deceive us?
நம்முடைய உணர்வுகள் நம்மை ஏமாற்றுவது இல்லையா?
It looks as if the sun is moving.
சூரியன் தான் போவது போல தெரிகிறது.
It looks as if the earth is not moving.
பூமி சுற்றுவது போல தெரியவில்லை.
Both are false.
இரண்டுமே தவறுதான்.
Take our hearing.
நம்முடைய காதை பாருங்கள்.
Our hearing has got a certain range.
நம்முடைய காது ஒரு சில சத்தங்களை மட்டுமே தான் கேட்க முடியும்.
There is a low range and a high range.
அதற்கு கீழான ஒரு நிலை உண்டு, மேலான ஒரு நிலை உண்டு.
Only sounds within that range you can hear.
இந்த இரண்டு கட்டங்களுக்கும் இடையிலே உள்ள சத்தங்களை மட்டுமே நாம் கேட்க முடியும்.
You know that a dog can hear higher ranges than we can.
நம்மை காட்டிலும் நாயானது அதிகமான சத்தங்களை கேட்க முடியும் என்று
தெரியுமா? The dog whistle.
நாய் விசில் என்று ஒன்று உண்டு.
When you blow it,
நீங்க அதை ஊதும்பொழுது
no human being can hear any sound.
எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு சத்தமும் கேட்காது.
But a dog hears it immediately.
ஆனால் நாய்க்கு உடனடியாக கேட்கும்.
Because in its ear it's got a higher range than we have.
நம்மை காட்டிலும் அதிகமான அலையில உள்ள சத்தங்களை கேட்க முடியும்.
Or take a sense of smell.
அல்லது வாசனை எடுத்துக்கொள்ளுங்க.
You see these police dogs?
போலீஸ் நாயை பார்த்தீங்களா?
Smell a handkerchief that a criminal left behind somewhere.
ஒரு குற்றவாளி எங்கேயோ வைத்து விட்டு போன அந்த கர்ச்சீஃபுடைய வாசனையை உணர்ந்து விடும்.
And it picks up that smell and it follow that criminal for miles.
அந்த வாசனையை முகர்ந்து விட்டு அந்த கிரிமினல் அந்த குற்றவாளி எங்கெங்கெல்லாம் போனோ எத்தனையோ மைல்களுக்கு அவனை பின்தொடர்ந்து செல்கிறது.
Even I smell that handkerchief, we can't even know which direction he went.
நீங்களும் நானும் அந்த கைக்குட்டையை மூர்ந்து பார்த்தால் எந்த திசையிலே போனால் என்று கூட கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன சொல்ல முற்படுகிறேன்?
Sense of smell is defective.
நம்முடைய முகவிர உணர்வு குறைபாடு உள்ளது.
Sense of hearing is also defective.
நாம் கேட்கிற உணர்விலேயும் குறைபாடு உண்டு.
Limited.
அதுக்கு ஒரு வரவு உண்டு.
Sight also can deceive us.
நம்முடைய பார்வை கூட நம்மை ஏமாற்றி விட
முடியும். Sun is not moving.
சூரியன் நகரவில்லை.
Our sense of feeling can deceive us.
நம்முடைய உணர்வுகள் கூட நம்மை ஏமாற்றி விட
முடியும். The earth is moving under our feet.
நம்முடைய கால்களுக்கு கீழாக பூமியானது ஓடிக்கொண்டிருக்கிறது.
Even our mind can deceive us.
நம்முடைய மனதும் கூட நம்மை ஏமாற்றி விட முடியும்.
How magicians deceive us on the stage.
மந்திரவாதிகள் எப்படி மேடையில் இருந்து நம்மை ஏமாற்றுகிறார்கள்?
We are people who are capable of being deceived by all our senses.
நம்முடைய எல்லா உணர்வுகளின் மூலமாகவும் நாம் ஏமாற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
If you depend on your senses and your intelligence, you'll go completely astray.
ஆகவே உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய யோசனையையும் நீங்கள் நம்புவீர்களானால் நீங்கள் முற்றிலுமாய் வழிவிலகி போய்விடுவீர்கள்.
So the Bible is not against our reason.
ஆகவே வேதமானது நம்முடைய புத்திக்கு விரோதமாக இருப்பதல்ல.
When the Bible tells us to trust it, is faith is higher than reason, not against reason.
நம்முடைய வேதமானது நான் இதை நம்பு என்று சொல்லும்போது அது நம்முடைய புத்திக்கு விரோதமா இல்லை, நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது.
Black is against white.
வெண்மை நிறத்துக்கும் கருப்பு நிறத்திற்கும் முற்றிலுமாக வேறுபாடு உண்டு.
Positive is against negative.
அல்லது எதிர்மறை நேர்மறை இரண்டும் மாறாக இருக்கு.
Reason and faith are not opposite.
அதே ஆனால் நம்முடைய புத்தியும் விசுவாசமும் நேர் எதிர்மறையாக இல்லை.
If reason is white,
நம்முடைய புத்தி வெள்ளையா இருக்கிறது என்றால்
faith is a higher degree of white.
விசுவாசம் என்பது அந்த வெண்மை நிறத்திலேயே அதிகமான நிறமுடையது.
If faith, if reason is so bright,
நம்முடைய
like 100 watt bulb,
என்பது 100 வாட்ஸ் பல்பை போல இருந்தால்
faith is like 1000 watt bulb.
விசுவாசம் என்பது 1000 வாட்ஸ் பல்பை போல.
It's not against reason.
அது புத்திக்கு விரோதமானதல்ல.
It can see certain things which reason cannot see.
நம்முடைய புத்தி பார்க்க கூடாத சில காரியங்களை நம்முடைய விசுவாசம் பார்க்க முடியும்.
It's like if your reason is like a torch light, then you show it in the room, you can see only certain things.
உங்களுடைய புத்தியானது டார்ச் லைட் போல இருக்கிறது, இந்த அறையில உள்ள ஒரு சில காரியங்களை மட்டுமே காண்பிக்கும்.
Faith is like putting on a halogen lamp into that same room.
அதே அறையில ஒரு ஹாலஜன் விளக்கை பொருத்தினால் எப்படி இருக்கும், அதுதான் விசுவாசம்.
Or a sodium vapor lamp.
அல்லது சோடியம் வேப்பர் விளக்கை
பொறுத்தவரை
அந்த அறையில் உள்ள எல்லாவற்றையும் தெளிவாய் பார்க்க
முடியும்.
விசுவாசம் என்பது புத்திக்கு அப்பாற்பட்டது.
If it is faith in God,
அது தேவனின் மேலே விசுவாசமாக இருந்தால்,
ஹியூமன் பீயிங்
மனிதர்களில் உள்ள விசுவாசத்தை குறித்து நான் சொல்லவில்லை.
You know, it's not like we have faith in a bank or in a train to take us from one place to another.
ஒரு வங்கியோ ஒரு ரயிலையோ அதை நாம் நம்புகிறோம், ஒரு இடத்துல
இன்னொரு highest form of faith.
அதாவது தேவன் மேல் வைக்கிற விசுவாசமானது மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ள
விசுவாசம்.
நான் அவரை நம்ப முடியும்.
Faith is not just intellectually believing that there is a God.
நம்முடைய புத்தியை வைத்து தேவன் இருக்கிறார் என்பதை அறிவு அறிந்து கொள்வது விசுவாசம் அல்ல.
How do I know that you trust this bank?
இந்த வங்கியை எப்படி நம்ப முடியும் என்று நான் அறிகிறேன்.
You put your money there.
ஏனோ உங்க பணத்தை எங்கே போடுகிறீர்கள்?
You put large amounts of money there.
நிறைய பணத்தை அதிலே பேங்க்ல போடுகிறீர்கள்.
That you trust this bank.
நீங்கள் அந்த வங்கியை நம்புகிறீர்கள் என்பதை நிரூபிக்கிறீர்கள்.
How do I know you don't trust this bank here?
இங்க இருக்கிற இந்த வங்கியை நீங்கள் நம்பவில்லை என்று எப்படி தெரியும்?
You don't put any money there.
அங்க எந்த பணத்தையும் நீங்கள் போடவில்லை.
When a woman marries a man,
ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம்
செய்யும்போது,
ஒரு காதலித்து திருமணம் செய்யும்போது, அந்த மனிதனை நம்புகிறார்.
My whole life I'm willing to be with you.
என்னுடைய வாழ்க்கை முழுதுமாய் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறாள்.
It's not something just I believe in my head.
விசுவாசம் என்றால் ஏதோ என்னுடைய சிந்தையிலே நம்புகிறேன் என்று பொருள் அல்ல.
Saying I believe in this bank,
இந்த வங்கியிலே நான் விசுவாசம் வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பணம் பெறாமல் இருப்பது விசுவாசம் அல்ல.
I believe this man, but I won't marry him.
இந்த ஆளை நம்புகிறேன் ஆனால் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்வது விசுவாசம் அல்ல.
Is more than that.
நம்பிக்கை என்பது இதை காட்டிலும் அதிகமான
ஒன்று. I believe in Jesus Christ.
நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது,
put your whole life in his hands just like you put all your money in that bank.
உங்கள் பணத்தை அந்த வங்கியிலே போடுவது போல உங்கள் வாழ்க்கை முழுதுமாய் இயேசுவின் கையில் ஒப்புக் கொடுப்பதாகும்.
Faith is the foundation.
விசுவாசம் தான் அடிப்படை.
So that's what Satan tried to take away from Eve.
இதை தான் ஏவாள் இடத்திலிருந்து எடுத்து போட வேண்டும் என்று பிசாசு விரும்பினான்.
He was trying to tell Eve God cannot be trusted.
தேவனா தேவனை நம்ப முடியாது என்று பிசாசு ஏவாள் இடத்திலே சொல்றான்.
God love you.
தேவனை நேசிக்கவில்லை.
Care for you.
உன்னைக்காக கரிசனைப்படவில்லை.
And you know that's what the devil comes and tells us also.
இப்படித்தான் நம்மிடத்திலும் பிசாசு வந்து சொல்லுகிறான்.
That is how sin comes.
இப்படித்தான் பாவம் வருகிறது.
Supposing you ask God for something.
நீங்கள் தேவனிடத்தில் ஒன்றை கேட்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
For some good reason God doesn't give it to you.
ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக தேவன் உங்களுக்கு கொடுக்கவில்லை போலும்.
I mean, even as you as a father, you don't give your little 3-year-old or 4-year-old everything they ask for.
தகப்பா இருக்கிற நீங்களே 3 வயது குழந்தை கேட்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்து விட மாட்டீர்கள்.
God answers every prayer.
தேவன் எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறார்.
Did you hear that?
கேட்டீர்களா?
God answers every prayer.
தேவன் எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறார்.
It's like these traffic lights.
ஆனால் இந்த சிக்னலில் உள்ள லைட்டை போல.
How many lights are there?
அங்க எத்தனை விளக்குகள் இருக்கு?
Red, orange and green.
சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை.
God answers to prayer like that.
தேவனுடைய பதில்களும் இப்படி தான் இருக்கு.
You ask him.
நீங்கள் கேட்கிறீர்கள்.
His answer is no.
சில சமயத்தில் அவருடைய பதில் இல்லை.
Red.
சிவப்பு விளக்கு.
Sometimes it is orange. Wait, not yet.
சில சமயத்தில் ஆரஞ்சு விளக்கு இப்பொழுதல்ல.
Sometimes it's yes, sure, have
it. சமயத்தில் சரி இந்தா என்று சொல்லுவதோடு பச்சை விளக்கு.
You also as a father are like that.
நீங்களும் தாப்பனா இருக்கிறவர்கள் இப்படித்தான் இருக்கிறீர்கள்.
That 6-month-old baby wants a blade or a knife.
ஆறு மாத குழந்தை ஒரு பிளேடை கேட்கிறது.
You say no.
இல்லை என்று சொல்லிவிடுகிறது.
That 5-year-old wants a 500 rupee note.
5 வயது பையன் 500 ரூபாய் நோட்டை கேட்கிறார்.
Buy something from the shop.
கடையில் ஒன்றை வாங்கி கொள்வதற்காக கேட்கிறார்.
What do you say?
என்ன சொல்லுகிறீர்கள்?
Wait.
காத்திரு.
When you are 20 years old, I'll give it to you.
நீ 20 வயதாகும்போது உனக்கு தருகிறேன்.
Not now.
இப்பொழுது அல்ல.
Some things.
சில பொருட்கள்
immediately, sure.
உடனடியாக.
Dad, I'm hungry. Can you give me some bread? Yeah, here it is.
அப்பா எனக்கு பசிக்கிறது, எனக்கு ரொட்டி தருவீர்களா? இந்தா.
Some things the answer is always no.
சில ஜெபங்களுக்கு பதில் எப்பொழுதுமே இல்லை.
There are certain things which are not good for us.
சில காரியங்கள் நமக்கு நல்லதல்ல.
Dad, can I smoke a cigarette?
அப்பா ஒரு சிகரெட் புகைக்கட்டுமா?
The answer is not wait till you're older.
நீ வயதாக வரை காத்திருந்த பதில் வராது.
Red.
சிவப்பு.
Always red. So the
எப்பொழுதுமே சிவப்பு தான்.
You also as a father and mother, you have a red, green and orange light for your children.
ஆகவே தகப்பனாய் தாயா இருக்கிற உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை விளக்குகள்
வைத்திருக்கிறீர்கள்.
நீங்கள் அவரை
நேசிக்கிறீர்கள்.
ஆகவே நம்முடைய சில ஜபங்களுக்கு தேவன் இல்லை என்று சொல்லிவிட்டார். பிசாசு சொல்கிறார்,
this good thing.
பார்த்தாயா இந்த நல்ல காரியம்.
God doesn't love you.
தேவனை நேசிக்கவில்லை.
somebody telling that 6 month old child,
see
that lovely shiny blade, your father doesn't give it
to you. Your
father doesn't love you.
Or
tells a 4 year old, somebody telling a 4 year old child,
what
all you can buy with 500 rupees?
Your
father doesn't give it to
you. He
doesn't love you.
No, it's
because he loves you, he doesn't give it to
you.
If Eve had only said like this,
Satan,
I don't know why God has not allowed us to eat this tree.
சாத்தானே, ஏன் இந்த மரத்தின் கனியை தேவன் புசிக்க கூடாது என்று சொன்ன காரணம் எனக்கு தெரியாது. ஆனால்
I know he loves me.
அவரை நேசிக்கிறார் என்று
அறிந்திருக்கிறேன். There must be some very good reason which I don't understand.
எனக்கு விளங்காத நல்ல ஒரு காரணம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும்.
He would never have sinned.
அவள் பாவமே செய்திருக்க மாட்டாள்.
She lost her faith in God's love.
ஆனால் தேவனுடைய அன்பிலே உள்ள நம்பிக்கை அவள் இழந்து விட்டாள்.
That's how she disobeyed.
இப்படித்தான் அவள் கீழ்ப்படியாமல் போனாள்.
Disobedience comes because we lose faith in the fact that God loves us.
தேவன் நம்மை நேசிக்கிறார் என்கிற அந்த கூற்றை நம்ப மறுப்பது நிமித்தமாய் தான் எல்லா பாவமும்
வருகிறது. When I read something in the Bible,
வேதத்தில் நான் ஒன்றை வாசிக்கிறேன்.
Why don't I obey it?
ஏன் நான் அதை கீழ்ப்படுவதில்லை?
I'm not sure whether that is good for me.
அது எனக்கு நன்மையானது என்பதிலே எனக்கு நிச்சயம் இல்லை.
If you know something is good for you, won't you do it?
உங்களுக்கு ஒரு காரியம் நன்மை பயக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு செய்ய மாட்டீர்களா?
Says, listen, you take this tablet and it will cure you of this sickness.
இந்த மாத்திரையை நீ உட்கொள், உன்னுடைய வியாதி அது குணமாக்கும் என்று உங்கள் மருத்துவர் சொல்கிறார்.
Even an aspirin for a headache we will take.
நாம் தலைவலிக்கு ஒரு அனாசின் மாத்திரை கூட எடுத்துக்கொள்வோம்.
Because we know it will do us good.
அது நமக்கு நன்மை உண்டாக்கும் என்று அறிந்திருக்கிறோம்.
So we will never reject something we know is good for us.
ஆக நமக்கு நன்மை உண்டாக்கும் என்கிற காரியத்தை நாம் ஒரு காலம்
தவற மாட்டோம். We disobey some commands of scripture.
ஆனால் ஏன் ஒரு சில கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம்?
Because we don't believe it's good for us.
அது நமக்கு நன்மை உண்டாக்கும் என்பதை நாம் நம்புவதில்லை.
I want to encourage you.
ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
God from today.
இன்றிலிருந்து தேவனை நம்புங்கள்.
Areas where you don't understand.
உங்களுக்கு விளங்காத காரியங்களிலே கூட
God is right.
தேவன் தான்
சரி.
என்பது கொடிய பாவம் என்பது
Forgive me for all the unbelief that's been in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அவிசுவாசத்திற்காகவும் ஆண்டவரே நான் மன்னித்து
trust you with all my heart from today.
இன்றிலிருந்து முழு இருதயத்தோடு கூட நம்ப விரும்புகிறேன் ஆண்டவரே.
I want to please you.
நான் உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன்.
Everything I find in scripture.
வேதத்தில் காணப்படுகிற ஒவ்வொன்றுக்கும் நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன்.
This is the very best for me.
என்றால் இதுவே என்னுடைய நன்மைக்காக
இருக்கிறது. Make the mistake that Eve made.
ஏதோ செய்த தவறு நான் செய்ய
வேண்டாம். Let the devil make me question God's word.
தேவனுடைய வார்த்தை கேள்வி கேட்க பிசாசுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்.
Help me to trust you.
உம்மை நம்ப உதவி செய்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
Find God blesses you.
தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கண்டிப்பாக பார்ப்பீர்கள்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.